மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 28.
அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போல் ஒழுக்கம் உடையான்கண் உயர்வு இல்லை. சொல்ல வந்தது ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லை. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு இருக்காது. இதுக்கு ஒரு ஓமை சொல்ல வேண்டும் சொன்னார், பொறாமையுள்ளவனிடம் எப்படி செல்வம் இருக்காதோ அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது என்கிறார். ஒரு அறம் சொல்ல இன்னொரு அறம் சொல்லப்படுவது. கும்பகர்ணன் சொன்னான் ராவணனுக்கு சொல்லுகிற பொழுது, சீதையை அடையலாம் என்று நினைப்பது ராமனை வெல்லலாம் என்று நினைப்பது போல் இருக்கிறது என்றான். சீதையை வெல்லலாம் என்பது சீதை மேனியை புல்லலாம் என்பது போலுமாலைய என்று வரும் அந்த பாட்டு. ஒரு அறம் சொல்ல இன்னொரு அறம் சொல்லுவது, இது இங்கே அப்படிதான் சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், ஒழுக்கமுடையானுக்கு ஒழுக்கமிலானிடம் உயர்வுன் இல்லாது. நீ எந்த பெரிய ஆளாக இரு, எவ்வளவு நீ உன்னுடைய செல்வாக்கு எடுத்து பதவிகள் எடுத்து விடலாம், களவுகள் செய்து பதவி, ஆனால் உன்னை சமூகம் மதிக்காது, உன்னை சமூகம் மதிக்காது. அதற்கு என்ன உவமை சொன்னார் என்றால், அழுக்காருடையானிடம் ஆக்கம் இல்லாது, பொறாமை உள்ளவனிடம் செல்வம் நிற்காது. பொறாமை என்றதுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறேன். பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை, பிறருடைய உயர்வுகளை பொறுக்காத தன்மைதான் பொறாமை. நாங்க பொறாமை என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மற்றவனுடைய ஆக்கங்களை கண்டு நீ பொறுக்காமல் விட்டால் மகாலட்சுமி உன்னை விட்டு போய்விடுவாள். போனாலும் பரவாயில்லை, அக்காவை கூப்பிட்டு உனக்கு ஒரு அட்ரஸ் கார்டு இருக்கு பிடி என்று கொடுத்துட்டு போவாளாம். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டி விடும். தவ்வை என்றால் தமக்கை. அவ்வித்து அழுக்காருடைய என்ற மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்கிறவனை மகாலட்சுமி தான் விடும் மட்டுமல்ல, தவ்வையை காட்டி பின் விடும். அக்காவுக்கு கூப்பிட்டு உனக்கு ஏத்த ஒரு வீடு இருக்கக்கா அங்க போன்ட்டு தான் விடுவாளாம். இது முன்னுக்கே சொல்லிட்டார். ஆகவே பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் உயர்வு செல்வம் நிக்க ஆக்கம் என்றால் செல்வம் நிக்காது. தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் திருப்தி இல்லை. இன்றைக்கு பென்ஸ்காரில் போகிற பிச்சைக்காரர்களைத்தான் பார்க்கிறோம் பெரும்பாலும். ஏனென்றால் அவன் அதிலே இருந்து கொண்டு அடுத்ததுக்கு கவலைப்பட்டு கொண்டு போகிறான். பிச்சைக்காரன் கிடைச்ச 2 ரூபாயோட திருப்தியா இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, அது ஒருத்தன் ஒரு வீட்டில் திவசம் பண்ணினான். திவசம் பண்ணிட்டு வந்த 100 பிராமணர்களை கூப்பிட்டு தானம் பண்ண, இது அந்த காலத்து கதை. அப்போ அவன் நினைச்சான், நான் எல்லாம் கொடுத்து தானம் கொடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 ரூபா கொடுக்கலாம் என்று நினைச்சான். அப்போ 1 ரூபா பெரிய காசு, 100 ரூபாயா இருந்தது. இந்த வீட்டு வேலைக்காரன் கொடுத்து அனுப்பினான், இதை கொண்டு போய் 1 ரூபாயா பேங்க்ல மாத்தி கொண்டு வா. இவன் போனான். இவன் கொஞ்சம் ஒரு புத்திசாலி குறைஞ்ச ஒரு வேலைக்காரன், போய் பேங்க்ல ஐயா பேர் சொன்னோன்னா அவன் 100 புதுக்கட்டு, 100 ரூபா தாள் உள்ள புதுக்கட்டு, நீங்க இப்ப வேண்டாம் 100 ரூபாண்டு வச்சுக்கொள்ளுங்களேன் கட்டு. இவன் அதை வாங்கி கொண்டு வந்து இங்கே மிலாந்தி கொண்டு வந்தான். அங்கே ஒரு கச்சேரி நடந்தது, அந்த கச்சேரியில நின்று அதை கொஞ்ச நேரம் கேட்க ஆரம்பிச்சான். அதுல 1 தாள் விழுந்து விட்ட, ஒரு அந்த கட்டை கீழே போட்டுட்டான். அந்த கட்டை கீழே போட்டுட்டு இவன் வந்துட்டான். வந்தா வீட்டில் வந்து பார்த்தா காசு இல்லை, போட்டுட்டான். கடுமையான காத்து அடிச்சது, அந்த காத்துல இருந்து 1 ரூபா தாள் அந்த கட்டில இருந்து கலண்டு அந்த பக்கமா போய் விழுந்துட்டது, அந்த பக்கமா போய் விழுந்துட்டது. விழுந்தா அந்த பக்கமா ஒருவன் வந்தான். ஒருவன் வந்து பார்த்து ஒருத்தனுக்கு அந்த 99 ரூபா, இந்த 99 தாள்கள் உள்ள கட்டு கிடைச்சது. ஒருத்தனுக்கு அந்த தூரத்துல போய் விழுந்து அந்த 1 ரூபாய் தனித்தாள் கிடைச்சது. 1 ரூபா தாள் கிடைச்சவன், இன்னைக்கு முருகன் எனக்கு 1 ரூபா தந்திருக்கிறான், சந்தோஷமா இதை அனுபவிக்க சொல்லி தந்திருக்கான்னு போய் ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போயிட்டான். இந்த 99 ரூபா தாள் ஒருத்தனுக்கு கிடைச்சது, புதுக்கட்டு. அவன் எடுத்து பார்த்தான், 1 நம்பர்ல இருந்து 99 நம்பர் வரையும் இருக்குது. எப்படியும் பேங்க்ல 100 தாள் தான் இருந்திருக்கும். காத்து கடுமை அடிக்கிறபடியா 1 ரூபா தாள் இந்த பக்கத்துல தான் எங்கேயோ இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் தேடுறான். இப்படிதான் எங்கள்ல பல பேருக்கு செல்வத்தால திருப்தி இல்லை. எவ்வளவு திருப்தி வந்தாலும் அந்த இல்லாத 1 ரூபாய தேடிக்கொண்டு பிச்சைக்காரர்களாக வாழுகிறோம். உனக்குள்ளதுதான் உனக்கு, தம்மில் மெலியாரை கண்டு தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ. உன்னை விட தாழ்ந்தவன் எத்தனை பேர் இருக்கிறான், உனக்கு இவ்வளவு தந்தானே என்று நினைத்து விட்டால் அதுவும் ஆண்களை விட பெண்கள் நினைக்க வேண்டும். நிஜமாக சொல்லுகிறேன், பெண்களை தாழ்ந்த பெண்கள் நினைச்சுதான் ஆண்களையும் நினைக்க பண்ணிடுவார்கள். ரொம்ப சந்தோஷமா நீங்க ஒன்னும் சிரிக்காதீங்க. நீங்க நினைச்சா அவங்கள மாத்த முடியும், அவங்க நினைச்சா அவங்கள மாத்திக்கலாம். பெண்கள் நினைத்தால் போதும் என்ற திருப்தி வந்து விட்டால், இல்லாவிட்டால் செல்வம் வராது. அதனால்தான் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போல் இல்லை என்றார். ஆக்கம் பொறாமையுடன் கடைசி வரைக்கும் வராது, அதை ஓமையாக சொல்லி சொல்லுகிறார். அதுபோல் ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு வராது என்றார்.
உரை: அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று, அழுக்கார் உடையான் மாட்டு ஆக்கம் இல்லாதார் போல.
மாட்டு என்ற சொல் இன்றைக்கு பிரயோகத்தில் இல்லை. மாட்டு என்றால் இடத்து, அவனிடத்து என்பது போல அவன் மாட்டு. கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பண்ணிட்டால் படிக்கிற பொழுது உங்களுக்கு ஈஸியா அது வந்துடும்.
ஒழுக்கம் இலான் கண் உயர்வு இல்லை, ஒழுக்கம் இல்லாதவன் மாட்டும் முயற்சி இல்லை. உரை குறிப்பு: ஓமையான் ஒழுக்கம் இல்லாதவன் சுற்றத்திற்கும் முயற்சி இல்லை என்பது பெற்றான். என்னை கொடுப்பதழு கருப்பான் சுற்றமும். குரல் 166. நல்கூர்தலின் உயர்வு உயர்குல மாதல்.
நல்ல ஞாபக சக்தி எங்களுக்கு இல்லாதபடியா கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இருந்தாலும் ஒரு புது கருத்து சொல்லிச்சு திருவள்ளுவர். என்ன சொன்னார்? ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லை. இதனை சொல்ல வந்தது பரிமளலகர் சொல்லுகிறார். இதுல இருந்து என்ன தெரியும்? அழுக்காறு இலான்கண் ஆக்கம் போல் இல்லை என்று ஓமை சொன்னார் அல்லவா, அதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார். ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஒழுக்க நிலாங்கண் மட்டுமல்ல, அவனுடைய சுற்றத்துக்கே உயர்வில்லை என்றார். என்ன சார் திருவள்ளுவர் ஒன்று சொல்றாரு, நீங்க ஒன்று சொல்றீங்கன்னு ஒருத்தன் பரிமளலகர்கிட்ட கேட்டான். அப்ப திருவள்ளுவர் சொன்னார் ஒழுக்கம் இலானுக்கு உயர்வில்லை என்றார். இவர் சொல்லுகிறார் ஒழுக்கம் இலானுக்கு மட்டுமல்ல அவனுடைய சுற்றத்துக்கே உயர்வில்லை என்கிறார். எப்படி நீங்க இதை சொல்லலாம் என்றா, ஓமை என்ன சொல்லியிருக்கிறார் பார். திருவள்ளுவர் என்ன ஓமை சொன்னார்? அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போல் இல்லை என்று சொன்னார் அல்லவா. திருவள்ளுவர் பொறாமையை பற்றி அங்க சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் என்று கவனிச்சு பார்த்தால், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று ஒரு குறள் படித்தோம். ஒன்னொருவனுக்கு கொடுக்கிறதே பொறாமைப்பட்டு தடுக்கிறவனுடைய சுற்றம் கெடும். சுற்றம் தானே கெடும், நம்ம நாம கெட மாட்டோமோ என்று கொண்டா சுற்றம் கெடும் எனவே தான் கெடுவது சொல்லாமலே புறப்பட்டது என்று எழுதினார் பரிமளலகர் உரை. ஆகவே பொறாமைப்படுகிறவன் அவன் கெடுவான் மட்டுமல்ல அவனுடைய சுற்றமும் கெடும் என்று முன்னுக்கு ஒரு குரல்ல சொல்லிட்டார். இப்ப அத உவமையா சொன்னபடியால் இங்கே ஒழுக்கம் இல்லாதவன் தான் கெடுவான் மட்டுமல்ல அவனது சுற்றமும் கெடும் என்று நீ பொருள் கொள்ளு என்கிறார் பரிமளலகர். நம்ம மிரட்டுறது என்று முடிவு பண்ணிட்டார்.
மறுவாசிப்பு குரல் 135. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று, இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. உரை: அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று, அழுக்கார் உடையான் மாட்டு ஆக்கம் இல்லாதார் போல. ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லை, ஒழுக்கம் இல்லாதவன் மாட்டும் முயற்சி இல்லை. உரை குறிப்பு: ஓமையான் ஒழுக்கம் இல்லாதவன் சுற்றத்திற்கும் உயர்ச்சி இல்லை என்பது பெற்றாம்.
புரியுதா? ஓமை என்ன சொல்லப்பட்டது? பொறாமையே சொல்லப்பட்டது. பொறாமை உள்ளவனுக்கு அவன் சுற்றமும் உயராது என்று முன்னே சொன்னதனாலே ஓமையை வைத்துக் கொண்டு பொருளை விளங்க வேண்டும். ஆகவே இங்கே ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வில்லை என்பது அவனுக்கு மட்டுமல்ல அவன் சுற்றத்துக்கும் என்று நீ பொருள் கொள் என்கிறார்.
என்னை கொடுப்பதழு கருப்பான் சுற்றமும். குரல் 166. நல்கூர்தலின் உயர்வு உயர்குல மாதல்.
கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றமும் நல்கூறுதலின். நல்கூறுதல் என்பது வறுமைப்படுதல். மற்றவனுக்கு ஒரு பொருளை கொடுக்கிற பொழுது பொறாமைப்பட்டு தடுக்கிறவனுடைய சுற்றமும் கெட்டு போகும் என்று முன்னே சொன்னதனாலே அதை ஓமையாக சொன்னதை வைத்துக் கொண்டு ஒழுக்கம் இல்லாதவன் தான் மட்டுமல்ல அவன் குடியும் கெடும் என்று சொல்கிறார்.
குரல் 136. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. உரை: ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் செய்தற்கு அருமை நோக்கி ஒழுக்கத்தின் சுருங்கார் மனவலி உடையார். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அவ் இழுக்கத்தால் தமக்கு இழுகுலம் ஆகிய குற்றம் உண்டாம் ஆற்றை அறிந்து. உரை குறிப்பு: ஒழுக்கத்தின் சுருக்கம்
அதனை பொதுவாக மனிதனுக்கு தான் உயர்வாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதவன் எவனாவது இருக்கிறானா? அப்புறம் எங்கேயாவது வெளியிலே வெளிக்கிற பொழுது அலங்காரம் பண்ணி கொள்கிறான், என்ன நினைக்கிறான், நான் தான் போற இடத்திலே ரொம்ப அழகாக இருக்க வேண்டும். பரிசு கொண்டு போகிறான், தான் தான் பரிசிலே சிறந்த பரிசு கொண்டு போக வேண்டும். ஏதிலும் நான் உயர்வாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லாதவன் எவனும் இல்லை, இல்லை என்று சொன்னால் பொய் சொல்லுகிறான் என்று அர்த்தம். இங்கே சொல்ல வருகிறார் குறள் என்ன?
ஒழுக்கத்தின் ஒழுகார்
ஒழுகார், உயர்ந்த உறுதியானவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார்கள். ஏனென்றால் தவறினால் இழிபுறப்பாகிய ஏதம் வரும். நீ என்னதான் சொன்னாலும் ஒரு 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 வர்ணத்துக்குள்ளே தாழ்ந்த குலத்துக்கு போக நீ விரும்ப மாட்டாயல்லவா, அந்த குற்றம் வரும் என்பதற்காக எப்படி கஷ்டப்பட்டாவது ஒழுக்கத்தை கடைபிடிக்க விரும்புவார்கள் உரம் உள்ளவர்கள் என்கிறார்.
உரை குறிப்பு: ஒழுக்கத்தின் சுருக்கம் அதனை உடையார் மேல் ஏற்றப்பட்டது, கொண்ட விரதம் விடாமை பற்றி உறவோர் என்றார். மறுவாசிப்பு குறள் 136. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. உரை: ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் செய்தற்கு அருமை நோக்கி ஒழுக்கத்தின் சுருங்கார் மனவலி உடையார்.
ரொம்ப எல்லாருக்கும் ஒழுக்கம் விருப்பம்தான். காலையிலே எழும்புறது அல்லது படிப்பது ஒழுங்காக இருப்பது என்பது எல்லாருக்கும் பொய் சொல்லாமல் இருப்பது களவெடுக்காமல் விருப்பம்தான். ஆனால் முடிவதில்லை. பல பேருக்கு அது பொய் சொல்லுகிறவன் பொய் சொல்றதுக்கென்று ஒரு விருப்பத்தோடு செய்கிறானா, களவெடுக்கிறவன் களவெடுக்க வேணும் என்று விருப்பத்தோடு செய்கிறானா? அது பிழை என்று தெரியும், இயலாமல் செய்கிறான். அப்போ ஏன் என்ன இயலாமல் என்றால் அதை பேணுகிற பலம் அவனிடம் இல்லை. அது பலம் இல்லை என்று விட்டு கீழே இறங்கலாமா என்றால் உறவோர் அதை செய்யார். மனவலிமை உள்ளவர்கள் கஷ்டப்பட்டாவது ஒழுக்கத்தை பேணி தம்முடைய நிலையை காப்பாற்றிக் கொள்வார்கள். அப்ப யார் தாழ்கிறான் என்றால் அந்த அந்த நிலையிலே இருந்து உரம் இல்ல மன உரம் இல்லாதவன் அதை பேண முடியாமல் படியிறங்கி போகிறார்கள். அதை சொல்லுகிறார். வாசிங்க திருப்பி.
செய்தற்கு அருமை நோக்கி ஒழுக்கத்தின் சுருங்கார் மனவலி உடையார்.
நாங்க எல்லாரும் ஒழுக்க குறைவுக்கு காரணம் செய்தற்கு அருமை. சத்தியம் சொல்வது என்றால் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிறது. பொய் சொல்ல எப்படியாவது பொய் சொல்லி நம்மை நம் பெருமையை நாம் நிலைநாட்டிக் கொள்ள முயற்சிக்கிறோம். என்ன காரணம் என்றால் நமக்கான அத சத்தியமா வாழ்கிற தெம்பில்லாதபடியால் சத்தியம் போல் வாழுகிற பார்க்கிறோம். அது இன்றைக்கு நாட்டினுடைய தலைவர்கள இருந்து படிப்பாளிகள் வரையும் இதைத்தான் செய்கிறார்கள். ஒழுக்கத்தின்படி வாழ விருப்பம் இல்லை, ஆனால் ஒழுக்கம் போல் வாழ்வதாக காட்டிக்கொள்ள விருப்பம். ஏன் அப்படி செய்கிறாய், உனக்கு அதுதானே விருப்பம், நான் நாட்டுக்காக இது செய்தேன் அது செய்து பொய் சொல்லுகிறார்களே தலைவர்கள். நான் இல்லை, உலக நாடு முழு தலைவர்களையும் தான் சொல்லுகிறேன். எல்லாரும் பொய் சொல்ல, நான் ஏன் பொய் சொல்லுகிறாய், உனக்கு இதை ஏன், உன்னை யார் இதை சொல்ல சொன்னது, இதை சொன்னால் பெருமை வரும் என்று உனக்கு தெரிகிறது, சொல்லு ஏன் அப்ப இதை நீ செய்யலாமே என்றால் செய்வதற்கான உரம் இல்லை. அதாலதான் செய்ய, அவர்களுக்கே தெரிகிறது அல்லவா இதை செய்தால் பெருமை என்று தெரிகிறது, பெருமை என்று தெரிகிறபடியேதான் பொய் சொல்லுகிறார்கள். அப்ப ஏன் செய்யலாமே அதை என்றால் செய்கிற உரம் இல்லை. உயர்ந்தவர்கள் உண்மையான பெருமையை நாடுகிறவர்கள் அப்படி பொய் பேச மாட்டார்கள். தங்களுடைய தேவைக்காக வலிமையின்மைக்காக இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்காமல் விடமாட்டார்கள் என்கிறார். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர்,
ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் செய்தற்கு அருமை நோக்கி ஒழுக்கத்தின் சுருங்கார் மனவலி உடையார். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அவ் இழுக்கத்தால் தமக்கு இழிகுலமாகிய குற்றம் உண்டாம் ஆற்றை அறிந்து.
ஏன் அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள் உறவோர் செய்யும், ஏனென்றால் அப்படி இழிந்தால் தங்களுக்கு கீழ்வர்ணத்தவனாகிய தாழ்நிலைக்கு தான் போக வேண்டிய தேவை வரும் என்று தெரிகிறபடியால் ஒழுக்கத்தின் என்றும் உறவோர் ஒழுகார்கள்.
முறை குறிப்பு: ஒழுக்கத்தின் சுருக்கம் அதனை உடையார் மேல் ஏற்றப்பட்டது.
ஒழுகுதல் என்பது சுருங்குதல். இங்கே சுருங்குவது எது? ஒழுக்கம். ஒழுக்கத்தின் ஒழுகார் என்று அல்லவா இருக்கிறது. உண்மையிலே சுருங்குவது ஒழுக்கம்தான். சுருங்குவது ஒழுக்கத்தை பேணுகிறவன் சுருங்குவதில்லை. இங்கே ஒழுக்கத்தை பேணுகிறவன் சுருங்க மாட்டான் என்று வருகிறது. இது தமிழா படிக்கிறார்கள் மட்டும் அந்த கவனிச்சா போதும். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் என்று கிடக்கிறது. இப்ப அந்த பாட்டுல சொல் போட்டிருக்கிறார், உண்மையிலே ஒழுகுவது ஒழுக்கத்துக்கான சொல்லே தவிர உறவோர்க்கான சொல் இல்லை. இங்கே அந்த சொல்லை அவர்கள் மேல் ஏற்றி இருக்கிறார். ஒழுக்கம் சுருங்குகிறது என்பதற்கு பிறகு ஒழுக்கத்தை உடையவர்கள் சுருங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்?
ஒழுக்கத்தின் சுருக்கம் அதனை உடையார் மேல்
ஏற்றப்பட்டது. ஒழுக்கத்தை தான் சுருக்கம் என்று சொல்லியிருக்க வேண்டும். இது உடையார் மேல் ஏற்றப்பட்டது.
கொண்ட விரதம் விடாமை பற்றி உறவோர் என்றார்.
ஏன் உறவோர்? ஒழுக்கத்தை கைவிடாதவர்களுக்கு உறவோர் என்று ஒரு பட்டம் கொடுக்கிறார். கொண்ட விரதத்தை விடாமல் இருப்பதற்கு உரம் வேண்டும். அந்த உரம் இருக்கிறபடியால் அவர்களை உறவோர் என்று பெயர் வைத்தார்.
குறள் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி.
இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு குறள். சின்ன விஷயம்தான், ஆனா கவனிக்க வேண்டிய குறள். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் என்ன நடக்கும்? பொதுவான ஒரு கேள்வி. உயர்வு எய்தும், அது குறள் எல்லாம் சொல்லிவிட்டார். அப்போ இழுக அதை ஒழுக்கத்தை கடைபிடிக்காத பட்சத்திலே என்ன நடக்கும் என்று கேள்வி வரும் அல்லவா? உயர்வு கிடைக்காது என்று நாங்கள் சொல்வோம். அப்படி அல்ல. ஒழுக்கத்தை நீ கடைபிடித்தால் உனக்கு உயர்வு கிடைக்கும். கடைபிடிக்காமல் விட்டால் உயர்வு கிடைக்காதது மட்டுமல்ல, தாழ்வு கிடைக்கும். கவனிக்க வேண்டும், மூன்று நிலை. இங்கிருந்து இங்கே போவாய், கடைபிடிக்காத பட்சத்திலே கீழே வந்து விடுவாய். அதுக்கு என்ன சொல்லுகிறார்? ஒருவன் பொய்யே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று வையுங்கள். ஒருவன் பொய்யே சொல்லிக் கொண்டிருக்கிறான், பிறகு அவன் உண்மையை சொன்னாலும் அது பொய்யாக கருதப்பட்டு விடும். எய்துவர் எய்தா பழி. ஒருத்தன் கல்யாணம் பண்ண ஒரு பெண் கேட்க போயிருந்தான் ஒரு வீட்டுக்கு. மாமனார் கேட்டார், தம்பி நீங்க புது ஆளா இருக்கிறீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள விருப்பம், எங்க பெண்ணை தர வேண்டும் இல்லவா, நீங்க சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டார். இந்த பையன் சொன்னான், இல்ல சார், சத்தியமா நாங்க சிகரெட் குடிக்க மாட்டேன் சார். சாராயம் ஏதாவது குடிப்பீங்களா? இல்ல குடிக்க மாட்டேன். களவெடுப்பீங்களா? இல்ல களவெடுக்க மாட்டேன். கொலை செய்வீர்களா? கொலை செய்ய மாட்டேன். மறு பெண்களை பார்ப்பீர்களா? பார்க்க மாட்டேன். இதெல்லாம் சொன்னோன்னே இவருக்கு சந்தோஷம், பெண்ணை கொடுக்க தயாராயிட்டார். இவன் சொன்னான், ஒரே ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேணும் சார், என்னட்டையும் ஒரு பலகீனம் இருக்கு. என்ன பலகீனம்? பொய் மட்டும் சொல்லுவேன். என்னாச்சு? முன்னுக்கு சொன்னதெல்லாம் டவுட்டா வந்துடும். அப்போ ஒரு பிழையை, நீ தேவையில்லாத பிழையை செய்தால் இந்த உலகம் உன்னிடம் இல்லாத ஒரு பிழை இருக்கிறது என்று சொன்னாலும் உலகம் அதை நம்பும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடத்துல இது ஒன்று. நான் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். நான் வேற கெட்ட பழக்கங்கள் ஒரு 10 இருக்குன்னு வையுங்க. ஆறாவது என் மேல் பகை கருதி, இவன் ரொம்ப குடிகாரன் சார் அப்படி சொன்னா, இவன் எல்லாரும் மற்றவன் எல்லாம் இந்த சமூகம் என்ன தெரியுமா? நானும் பார்த்திருக்கேன், இவன் சிகரெட் குடிச்சிருக்கிறான், இவன் அங்கே அடிக்கிறான், சண்டை பிடிக்கிறான், சந்திட குடிச்சாலும் குடிப்பான் சார் என்பான். எய்துவர் எய்தா பழி. உனக்கு வரவேண்டிய பழி அல்ல அது, ஆனால் உன்னுடைய பிழைகள் காரணமாக இந்த பிழையும் உன்மேல் ஏற்றப்படும், அதை உலகம் நம்பும். ஆகவே ரொம்ப கவனமாயிரு என்கிறார். இது திருவள்ளுவர் நமக்கு எல்லாருக்கும் சொன்னது. நாங்க நினைப்போம், நான் அந்த குற்றம் தான் நீ செய்வதில்லை, இந்த குற்றம் தான் நீ செய்கிறேன் என்றால், இந்த குற்றங்களை நீ செய்து உன்னை பார்த்துக் கொண்டிருந்தவன் இன்னொரு குற்றத்தை உண்மையில் பகை கருதி ஒருவன் இல்லாத குற்றத்தை சொல்கிற பொழுது இதை இவன் செய்தாலும் செய்வான் என்று உலகம் நம்பும். ஆகவே எந்த குற்றத்தையும் செய்யாதே.
ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. உரை: ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர், எல்லாரும் ஒழுக்கத்தானே மேம்பாட்டை எய்துவர். இழுக்கத்தின் எய்தா பழி எய்துவர், அதனில் நின்று இழுக்குதலானே தாம் எய்துதற்கு உரித்தல்லாத பழியை எய்துவர். உரை குறிப்பு: பகை பற்றி அடாப்பழி கூறிய வழி, அதனையும் இழுக்கம் பற்றி உலகம் அடுக்கும் என்று கொல்லும்.
அதாவது ஒரு பகைவன் சும்மா சொல்லுவான், பகை பற்றி அடாப்பழி இல்லாத ஒரு வழியை சும்மா ஒருத்தன் சொல்லுவான், உலகம் முன்னைய உன்னுடைய நடவடிக்கையை வைத்து அது சரியென்று ஏற்கும். அது உலக வழக்கு பாருங்க. அதனாலதான் ரொம்ப இப்ப கூட ஒரு உயர்ந்தவர்கள் சொன்னா உலகம் நம்பும். உன்னிடம் இருக்கிற கெட்டதுகளை பார்த்து 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 உலகம் பார்த்து வைத்திருந்தால் பிறகு என்ன செய்யும்? இவன் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று இல்லாத ஒரு பழியை உண்மையில் ஏற்றிவிடும், கவனமாக இரு என்கிறான்.
பகை பற்றி அடாப்பழி கூறிய வழி, அதனையும் இழுக்கம் பற்றி உலகம் அடுக்கும் என்று கொல்லும் ஆகலின் எய்தா பழி எய்துவர் என்றார். இவை ஐந்து பாட்டாலும் ஒழுக்கம் உள்வழிப்படும் குணமும் இல்வழிப்படும் குற்றமும் கூறப்பட்டன.
ஓஹோ, அஞ்சு குரல் தான் படிச்சிருக்கோமோ?
ஏழு
படிச்சிட்டோம். சரி, இன்னும் மூன்று குரல் தான் இருக்கிறது. அதாவது இந்த முதல் ரெண்டு குரல்ல ஒழுக்கத்தின் சிறப்பு சொன்னார். இந்த அஞ்சு குரல்ல என்ன சொல்லி இருக்கிறார்? ஒழுக்கம் உள்வழிப்படும் குணமும் இல்வழிப்படும் குற்றமும் சொல்லிவிட்டார். இனி மூன்று குரல் படிச்சிருவோம்.
மறுவாசிப்பு. குரல் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. உரை: ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர், எல்லாரும் ஒழுக்கத்தானே மேம்பாட்டை எய்துவர். இழுக்கத்தின் எய்தா பழி எய்துவர், அதனில் நின்று இழுக்குதலானே தாம் எய்துதற்கு உரித்தல்லாத பழியை எய்துவர். உரை குறிப்பு: பகை பற்றி அடாப்பழி கூறிய வழி, அதனையும் இழுக்கம் பற்றி உலகம் அடுக்கும் என்று கொல்லும் ஆகலின் எய்தா பழி எய்துவர் என்றார். இவை ஐந்து பாட்டானும் ஒழுக்கம் உள்வழிப்படும் குணமும் இல்வழிப்படும் குற்றமும் கூறப்பட்டன.
இந்த இந்த வரி வந்தால் இந்த மூன்று பாட்டானே ரெண்டு பாட்டானே என்று சொன்னால் இனி திருவள்ளுவர் வேற விஷயம் சொல்ல போகிறார் என்று அர்த்தம். அப்போ ரெண்டு விஷயம், ஒழுக்கத்தின் சிறப்பு சொல்லிவிட்டார், கடைப்பிடித்தால் வருகிற உயர்வும் கடைப்பிடிக்காமல் வருகிற தாழ்வும் சொல்லிவிட்டார். இனி மூன்று குரல்ல வேறு விஷயம் சொல்ல போகிறார்.
குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். உரை: நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்து ஆகும். ஒருவனுக்கு நல்லொழுக்கம் அறத்திற்கு காரணமாய் இருமையினும் இன்பம் பயக்கும். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீய ஒழுக்கம் பாவத்திற்கு காரணமாய் இருமையிலும் துன்பம் பயக்கும்.
என்ன கவனித்தீர்கள்? இங்கே நன்றி என்ற சொல்லுக்கு அறம் என்று பொருள் எடுத்திருக்கிறார். இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க இப்ப நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கத்துல என்ன உரை என்ன செய்கிறார் பாருங்கள்.
அறத்திற்கு காரணமாய்,
அறத்துக்கு காரணமாய் என்கிறார். அப்ப நன்றி என்ற சொல் அறம் என்ற சொல்லையும் குறிக்கும். இதுல கவனித்தால் தான் திருவள்ளுவர் பல இடங்களிலே இந்த வேறு வேறு அர்த்தத்தை போடுகிறார். மகன் தந்தை காற்றும் நன்றி அப்படிலாம் வருகிறது.
உரை குறிப்பு: நன்றிக்கு வித்தாகும் என்றதனால் தீயொழுக்கம் பாவத்திற்கு காரணமாதலும், இடும்பை தரும் என்றதனால் நல்லொழுக்கம் இன்பம் தருதலும் பெற்றாம்.
இப்போ திருப்பி ஒரு தரம் உரைக்கு போங்க, இந்த விஷயம் விளங்குறதுக்காக.
உரை: நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்து ஆகும். ஒருவனுக்கு நல்லொழுக்கம் அறத்திற்கு காரணமாய் இருமையினும் இன்பம் பயக்கும்.
என்ன புதுசா இருக்கிறது? இருமையினும் இன்பம் பயக்கும், அறத்துக்கு காரணமாய் நல்லொழுக்கம் இருமையினும் இன்பம் இன்பம் பயக்கும். குறள்ல இல்லை. இனி அடுத்த வரி படிங்க.
தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீய ஒழுக்கம் பாவத்திற்கு காரணமாய் இருமையிலும் துன்பம் பயக்கும்.
பாவத்திற்கு காரணமாய்ங்கிறது எங்கேயாவது இருக்கிறதா? குறள்ல இல்லை. இவரா எடுக்கிறார் தீயொழுக்கம் பாவத்திற்கு காரணமாய்
என்றும் இடும்பை தரும், பாவத்திற்கு காரணமாய் இருமையிலும் துன்பம் பயக்கும்.
இருமையிலும் துன்பம் பயக்கும், இது எப்படி அங்க இல்லாத இங்க என்றார் இவர்? என்ன சொல்றார் இப்ப? நீங்க இனி வாசிங்க அந்த உரை குறிப்பு.
நன்றிக்கு வித்தாகும் என்றதனால் தீயொழுக்கம் பாவத்திற்கு காரணமாதலும்.
தீயொழுக்கம் பாவத்திற்கு காரணம் என்பது குறள்ல இல்லை. நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் அறத்துக்கு காரணம் என்று சொன்னதனால் அதனுடைய மறுதலை சொல்லாமலே பெறப்பட்டது. படித்தவன் பாஸ் பண்ணுவான், இது ஒரு தொடர். இதுல இருந்து என்ன தெரிகிறது? படித்தவன் பாஸ் பண்ணுவான் என்றும் தெரிகிறது, படிக்காதவன் பாஸ் பண்ண மாட்டான் என்கிறதும் தெரிகிறது. ஒன்றை வைத்து இன்னொன்றை முடித்தல். ஒரு இது ரெண்டும் சொல்லத் தேவையில்லை. படித்தவன் பாஸ் பண்ணுவான், படிக்காதவன் பாஸ் பண்ண மாட்டான் என்று சொல்லத் தேவை. திருக்குறள் படித்தவன் படித்தவன் பாஸ் பண்ணுவான் என்றால் அது மற்றது, இதை வைத்து பெறப்படும்.
இடும்பை தரும் என்றதனால் நல்லொழுக்கம் இன்பம் தருதலும் பெற்றாம்.
அங்கே நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் இன்பம் தரும் என்றது இல்லை, அங்கே இன்பம் தரும் என்று உரையில எழுதுகிறார். ஏனென்றால் இங்கே தீயொழுக்கம் இடும்பை தரும் என்று சொன்னதனாலே அது இன்பம் தரும் என்பது சொல்லாமலே பெறப்பட்டது என்கிறார்.
ஒன்று நின்றே ஏனையதை முடிக்கும் ஆகலின்.
இது என்ன, இதுக்கு என்ன நியாயம் என்று கேட்டால் ஒரு கருத்து இன்னொரு கருத்தை முடித்து தரும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு ஒரு தொடர் தான் நான் சொன்னால் அது இன்னொரு தொடரை அது எனக்கு உண்டாக்கி தரும். அதுக்குத்தான் நான் சொன்ன உவமை, படித்தவன் பாஸ் பண்ணுவான், பயிற்சி நல்ல உடல் பயிற்சி செய்தவன் ஆரோக்கியமாக இருப்பான் என்றால் என்ன அர்த்தம்? உடற்பயிற்சி செய்யாதவன் என்னை போல ஆரோக்கியமாய் இருக்க மாட்டான் என்பது ஒன்று நின்றே இன்னொன்றை முடிக்கும். அதை சொல்லுகிறார்.
இதனால் பின்விளைவு கூறப்பட்டது.
பின்விளைவு அறத்தினுடைய பின்விளைவு, ஒழுக்கத்தை கடைபிடிப்பதனுடைய பின்விளைவு என்ன என்று சொல்லப்பட்டது.
மறுவாசிப்பு, குறள் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். உரை: நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்து ஆகும். ஒருவனுக்கு நல்வொழுக்கம் அறத்திற்கு காரணமாய் இருமையினும் இன்பம் பயக்கும். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீய ஒழுக்கம் பாவத்திற்கு காரணமாய் இருமையிலும் துன்பம் பயக்கும். உரை குறிப்பு: நன்றிக்கு வித்தாகும் என்றதனால் தீயொழுக்கம் பாவத்திற்கு காரணமாதலும், இடும்பை தரும் என்றதனால் நல்லொழுக்கம் இன்பம் தருதலும் பெற்றாம். ஒன்று நின்றே ஏனையதை முடிக்கும் ஆகலேன். இதனால் பின்விளைவு கூறப்பட்டது.
8 குறள் படித்துவிட்டோம். இந்த இடத்துல ஒரு செய்தி, தம்பிதான் கேட்டார். ஒழுக்கத்தினுடைய பயன்பாடுகள், ஒழுக்கத்தினுடைய உயர்வு, ஒழுக்கத்தை கடைபிடிப்பதால் வருகிற உயர்வு தாழ்வுகள் எல்லாம் சொல்லுகிறாரே, ஒழுக்கம் என்றால் என்ன என்று சொல்லவில்லையே இதிலே என்று கேட்டால், ஒழுக்கத்துக்கான வரைவு சொல்லுகிறார். அதாவது அவனவன் தன் குலத்துக்கும் ஆச்சிரமத்துக்கும் ஏற்ப, தன் தனி வாழ்வுக்கும் தன்னுடைய பொது வாழ்வுக்கும் ஏற்ப சட்டங்களை கடைபிடிப்பது. அப்ப அந்த சட்டங்கள் என்ன என்று சொல்லவில்லையே என்றால், சட்டங்கள் சொல்வதானால் எத்தனையோ புஸ்தகம் எழுத வேண்டி வரும். அந்தந்த குலத்துக்குரிய தர்மம், அந்தந்த வர்ணத்துக்குரிய தர்மங்கள் எழுத வேண்டி வரும். திருவள்ளுவர் அதை எழுதவில்லை. எழுதினால் நூல் விரிந்து விடும், நூல் விரிந்து விடும். ஆனால் ஒரு வேலை செய்திருக்கிறார் என்னவென்று கேட்டால், நல்லொழுக்கம் என்றால் என்னவா, எதை சொல்லலாம் என்றால், ஒவ்வொரு வர்ணத்துக்கும் நல்லொழுக்கம் சொல்ல வேண்டும், அப்படி இல்லை. நன்றிக்கு வித்தாகும் என்று அந்த அடையாளம் சொன்னாரே, அந்த அடையாளம் உள்ளதெல்லாம் நல்லொழுக்கம் என்று நீ கொண்டு. தனித்தனியே சொன்னால் விரிந்து விடும். ஒரு சுவையான உணவுக்கு என்ன லட்சணம் என்றால், பார்க்கிறவனுக்கு வாயூற வேண்டும், சாப்பிட்டால் சுவை தர வேண்டும், திருப்பி சாப்பிட சொல்லி சொல்ல வேண்டும். இது எந்த சாப்பாட்டை சார் சொல்றீங்க என்று கேட்டால், எந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுகிற பொழுது இந்த இயல்புகள் வருகிறதோ அந்த சாப்பாடெல்லாம் இதுக்கு பொருத்தம். அப்போ ஒழுக்கம் என்பது என்ன என்று சொல்லவில்லையே என்றால், ஒழுக்கம் பற்றி சொன்ன இந்த வரைவிலக்கணங்கள் எல்லாம் எதற்கு பொருந்துகிறதோ அதெல்லாம் ஒழுக்கம் என்று கொள்க என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.